வாரம்போர் அலசல் ஒழித்து கட்டுவோம்.
ஒரு அடர்ந்த காட்டில் நரி நீர் தேடி அலைந்தது. ஓரிடத்தில் நீர்நிலையைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தது. அந்த நீர்நிலையில் முதலி இருக்குமோ என்ற அச்சத்தில் ஒரு பெரிய கல்லை உருட்டிவிட்டது. கல் தண்ணீரில் விழுந்த சத்தத்தில் சிலிர்த்து சீறி எழுந்த முதலை கரையில் நின்று கொண்டிருந்த நரியின் மீது பாய்ந்தது. நரி சாமார்த்தியமாக தப்பித்துக் கொண்டது. நன்றி முதலையாரே, நல்ல வேளை உன்னிடமிருந்து இறைவன் என்னை காப்பாற்றிவிட்டார் என்றது நரி. அதற்கு முதலை, நீ சொல்வது சரிதான். நீ தரையில் வேட்டையாடி உயிர் வாழ்கின்றாய், நான் நீருக்குள் வேட்டையாடி உயிர் வாழ்கின்றேன். உனது அறிவு எனக்கு பிடித்திருக்கின்றது, உனது நட்பு எனக்கு தேவை என்றது. நரிக்கு முதலையை பிடிக்கவில்லை என்றாலும் ஒப்புக்குச் சரி என்றது. ஆயினும் ஒரு நிபந்தனை போட்டது. நான் இங்கு தண்ணீர் குடிக்க வரும்போதெல்லாம் நீ தரைக்கு வந்துவிட வேண்டும் என்றது நரி. அன்று முதல் நரி வரும்போதெல்லாம் முதலை தரைக்கு வந்து ஒதுங்கி நிற்கும், நரியும் தண்ணீர் குடித்துச் செல்லும்.
ஒரு நாள் முதலை நரியிடம், இங்கு ஓர் அறிவாளி குரங்கு இருக்கின்றது. அது மரத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு மூங்கில் குச்சியை நீட்டி அதன் வழியாக தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும். இந்த அறிவாளியின் ஈரலை சாப்பிட எனக்கு ஆசை, எப்படியாவது அதனை இங்கே அழைத்து வா என்றது. முதலையின் தந்திரத்தை புரிந்து கொண்ட நரி, இந்த முதலை அறிவாளிகளை அழைத்துவிட நினைக்கின்றது, கொல்லப்பட வேண்டியது முதலைதான் என எண்ணி குரங்கை தேடிச் சென்றது. பின்னர் நரியும் குரங்கும் ஓர் ரகசிய திட்டம் தீட்டின. குரங்கு நரியிடம், இந்த முதலை தண்ணீருக்குள் இருக்கும் வரைதான் அதற்கு பலம், அதை வெளியே அழைத்து வா என்றது. அப்படியே நரியும் சென்று முதலையிடம், நண்பா, வேட்டைக்காரன் என்னை சுட்டுவிட்டான், நான் சாகப்போகின்றேன், என்னை காப்பாற்று என்றது. தரையில் கால்களை உதறிக் கொண்டிருந்த நரியை காப்பாற்ற வேகமாக வந்தது முதலை. அப்பொழுது வேகமாக ஓடிவந்த குரங்கு முதலையின் கழுத்தில் வைரமாலையை போட்டுவிட்டு ஓடியது. குரங்கின் சேலை வியந்து அதையே பார்த்து கொண்டிருந்த முதலையின் கழுத்தில் வைரமாலையைக் கண்டு அம்மாலையை தேடி வந்த பண்ணை வீட்டு பணியாளர்கள் முதலையை கொன்று அதனை எடுத்துச் சென்றனர். கயவனை ஒழித்து கட்டிய நிம்மதியில் நரியும் குரங்கும் நிம்மதியாக தினமும் அந்த நீர்நிலையில் நீர்குடித்து வந்தன.
அன்பு நேயர்களே, இன்றைய உலகில் தனிப்பட்டவர் வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் ஒழித்து கட்டப்பட வேண்டிய விடயங்கள் பல உள்ளன. இஞ்ஞாயிறு நண்பர்கள் மூவேளை ஜப உரையில் திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த உலகில் அனைத்து ஆயுதங்களும் வேலைக்கு உதவும் கருவிகளாக மாற்றப்படுவதற்கு அவைகள் அனைத்தும் களையப்பட்டால் அந்த நாள் எவ்வளவு பெரிய நாளாக இருக்கும் என்று கூறினார். உலகின் இறுதி நாட்களில் பல இன மக்கள் தங்கள் வாழ்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறி வாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்துக்கு எதிராக மற்றோர் இனம் வாழெடுக்காது, அவர்கள் இனி ஒருபோதும் போர்பயிற்சி பெறமாட்டார்கள் என்ற ஏசையா இறைவாக்கு விவிலிய வசனங்களை குறிப்பிட்டு உலகில் போர்கள் முடிவுக்கு வரட்டும் என அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. அமைதியின் அரசராம் இயேசு ஆண்டவரின் திருவருகை போர்கள் முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றது என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறினார்.
Una nazione non alzerà più la spada contro un'altra nazione. Non impareranno più l'arte della guerra. Ma quando accadrà questo?
ஆயுத போர்களுடன் அணு உலைகளையும் சுற்றுச்சூழல் கேடுகளையும் பலவகை உயிர்கொல்லி நோய்களையும் ஒழிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். எய்ட்ஸை ஒழித்து கட்டுவோம். புதிய HIV பாதிப்பு வராமல் தடுப்போம். பாகுபாட்டை முற்றிலும் ஒழிப்போம். எய்ட்ஸால் இறப்பு ஏற்படாத ஒரு நிலையை உருவாக்குவோம் என்ற மையக் கருத்துடன் December 1 இஞ்ஞாயிறன்று உலகெங்கும் எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. நேயர்களாகிய உங்களில் பலர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருப்பீர்கள். 2011 முதல் 2015 வரை இதே மையக்கருத்துடன் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இன்று உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் மிக கொடூரமான எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு ஒவ்வொரு ஆண்டும் December 1 ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. 1981 December 1 அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்களில் எய்ட்ஸ் நோய் கிருமி கண்டறியப்பட்டது. 1983 ராபர்ட் காலோ, லூக் அந்துவான் மொந்தேன என்ற ஆய்வாளர்கள் HIV கிருமிக்கு முதலில் LAV HIV 3 என்று பெயர் வைத்தனர்.
HIV என்னும் நுண்கிருமியால் தான் எய்ட்ஸ் ஏற்படுகின்றது. எய்ட்ஸ் நோய் மனிதரின் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை தாக்கி அழித்து படிப்படியாக மரண வாசலுக்கு அழைத்துச் செல்கின்றது. ஒருவர் HIV-யுடன் பல ஆண்டு காலம் வாழ முடியும். ஆனால் அவர் உடலில் நோய் எதிர்ப்பு தன்மை இழக்கும் போதுதான் அவர் எய்ட்ஸ் நோயாளியாகின்றார். ஓராண்டுக்குள் ஏராளமான நோய்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தொற்றிக்கொள்ளும் நிலை இந்நோயாளிக்கு ஏற்படுகின்றது. HIV தாக்கப்பட்ட அனைவரும் எய்ட்ஸ் நோயாளி என்று கூறிவிட முடியாது. ஆனால் HIV தொற்று உள்ளவர்கள் அனைவரும் எய்ட்ஸ் நோயாளியாக மாறுகின்றார்கள். HIV-யால் தாக்கப்பட்டவர் 3 முதல் 10 ஆண்டுகள் வரை அந்நோய்க்கான அறிகுறிகள் பற்றி தெரியாமலே வாழ்வர். அதே சமயம் எய்ட்ஸ் நோய்க்குரிய அறிகுறிகள் தென்படும் போதுதான் அவருக்குள் மறைந்திருந்த ஆபத்தை உணர முடியும். HIV நோய்க்கிருமிகள் எவ்வாறு பரவுகின்றன, இவற்றின் பாதிப்பில்லாமல் எப்படி வாழலாம் என விவரிக்கின்றார் அருள் சகோதரி மருத்துவர் கோன்ராட். திருச்சி மரியன் ஊழியர் சபையைச் சார்ந்த அருள் சகோதரி கோன்ராட் திருச்சி பாத்திமா நகரில் உள்ள அச்சபையின் எய்ட்ஸ் நோயாளர் பராமரிப்பு இல்லத்துக்கும் பொறுப்பாளர்.
HIV என்ற வைரஸ் முக்கியமாக உடல் உறவின் மூலமே ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுகிறது. முறையாக பரிசோதனை செய்யப்படாத ரத்தத்தை ஏற்றுவதன் மூலமும் பரவுகிறது. ஊசி மருந்து ஏற்க பயன்படும் ஒரே ஊசியை பலருக்கும் பயன்படுத்தும் போது பரவ வாய்ப்புண்டு. இளையோர் பலர் போதை மருந்துகளை ஊசி மூலம் தாங்களும் ஏற்றி தங்கள் நண்பர்களுக்கும் ஏற்றும் போது பரவுகிறது. இந்தியாவில் பரவலாக ஒரு சில பகுதிகளில் பச்சை குத்தும் பழக்கம் உண்டு. இந்த ஊசியின் மூலமும் பரவலாம். ஒரு சில ஆண்கள் தாங்கள் சவரம் செய்யும் பிளேடுகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்கின்றனர். இதன் மூலமும் பரவ வாய்ப்புண்டு. கருவில் இருக்கும் குழந்தை தாயிடமிருந்து பெறும் வாய்ப்புண்டு. எனவே இந்த நோயை தடுக்கும் முயற்சியில் ஈடுபடும் போது ஒரு சில ஒழுக்க நெறிகளை வலியுறுத்தி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியோடு வாழ்ந்தால் இந்நோயை தடுக்கும் வாய்ப்பு மிகவே உள்ளது. இந்தியாவை பொறுத்தமட்டில் அநேக லாரி ஓட்டுநர்கள் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் என அறிய வருகிறோம். எனவே திருமண வயதில் உள்ளோருக்கு இது பற்றிய வழிகாட்டுதல்கள் கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது. திருமணத்திற்கு முன்பே இரத்த பரிசோதனை செய்து HIV கிருமி இல்லை என்ற உறுதிப்பாட்டை தரும் சான்றிதழ் பெறும் நிலை ஏற்பட்டால் அநேக அப்பாவி பெண்கள் காப்பாற்றப்படுவர் என்பது உறுதி.
HIV நுண்கிருமி மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள மக்களிடையே அதிகளவில் பரவியிருப்பது முதலில் கண்டறியப்பட்டது. ஆனால் இந்திய பழங்கால பாரம்பரிய சித்த மருத்துவ குறிப்புகளில் இந்நோய் குறித்து காணப்படுகின்றது. இந்நோய் பண்டைய காலத்தில் மன்னர்களை பாதித்துள்ளது என்றும் இதற்கு ராஜநோய் என்றும் பெயர் சூட்டியிருந்தனர் என பழம்பெரும் ஏடுகள் கூறுகின்றன. இந்த கொடிய எய்ட்ஸ் நோய் அந்தமானியர் என்ற ஓர் இனத்தையே அழித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. 2012 கணக்கின்படி உலகளவில் 3,53,00,000 பேரும் இந்தியாவில் 24,00,000 பேரும் HIV நோய்க்கிருமிகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது தமிழ்நாட்டில் 1,32,590 பேர் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகில் HIV நோய்க்கிருமிகளுடன் வாழ்வோரில் 97,00,000 மேற்பட்டோர் 2012 அதற்கான சிகிச்சையை பெற்றுள்ளனர்.
உலகில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குறிப்பாக இந்நோயாளி சிறாருடன் தனது ஒருமைப்பாட்டு உணர்வை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இஞ்ஞாயிறு மூவேளை ஜெவ உரைக்கு பின்னர் இவ்வாறு கூறிய திருத்தந்தை இந்நோயாளிகள் மத்தியில் பணி செய்யும் அனைவருக்காக ஜெபிக்குமாறும் கேட்டதோடு இந்நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சைகள் எவ்வித பாகுபாடின்றி வழங்கப்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
Specialmente ai bambini, una vicinanza che è molto concreta per l'impegno silenzioso di tanti missionari e operatori.
அன்பர்களே, இன்றும் நம் மத்தியில் பெரும்பாலான மக்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டால் பயமடைகின்றனர். எய்ட்ஸ் நோய் குறித்த அறியாமையே இதற்கு காரணம். இந்நோய் சாதாரணமாக சமூக பழக்க வழக்கங்களின் மூலம் பரவாது. கைகுலுக்குதல், தொடுதல், கட்டியணைத்தல் மற்றும் முத்தம் மூலம் பரவாது. பொது கழிப்பறைகள், படுக்கைகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய உணவு பாத்திரங்கள் மூலம் பரவாது. நீச்சல் குளம் மற்றும் முடிதிருத்தம் செய்யும் கடைகள் மூலமும் பரவாது. இருமல், தும்மல் மற்றும் கொசுக்கடி மூலமும் பரவுவதில்லை. ஆதலால் இந்நோயாளிகளை ஒதுக்கி வைக்காமல் இவர்களிடம் பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு நம் ஆதரவும் அன்பும் அக்கறையும் தேவைப்படுகின்றன. இவர்கள் மீதிருக்கும் தவறான கருத்துக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். இவர்களுக்கு சம உரிமை அளித்து இவர்கள் தன்னம்பிக்கையில் வளர உதவிட வேண்டும்.
மொத்தத்தில் நமது உடலின் நலனுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவையே உட்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம் நம்மை பாதிக்கும் நோய்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். நம் தனிப்பட்ட மற்றும் சமுதாய வாழ்வில் நல்ல ஒழுக்கத்துடனும் சீரிய சிந்தனைகளுடனும் நேர்முறை எண்ணங்களுடனும் வாழ்ந்து ஒழிக்க வேண்டியவைகளை அன்புள்ளங்களே நாம் ஒழித்து கட்டுவோம்.
நல்லதெல்லாம் தெய்வத்துக்கு சொந்தமானது, கெட்டதெல்லாம் சாத்தானுக்கு உடமையானது. நல்லதெல்லாம் தெய்வத்துக்கு சொந்தமானது, கெட்டதெல்லாம் சாத்தானுக்கு உடமையானது. விட்டு தள்ளி கெட்டதெல்லாம் கற்றுக்கொள்ளு கற்றுக்கொள்ளு நல்லதெல்லாம். விட்டு தள்ளி கெட்டதெல்லாம் கற்றுக்கொள்ளு கற்றுக்கொள்ளு நல்லதெல்லாம்.
ஒழித்து கட்டுவோம் என்ற தலைப்பில் HIV பாதிப்பு குறித்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.